உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 15.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி வணங்குகின்றேன். நம்முடைய ஞான குருவாகிய மெய்கண்டதேவர் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் பொருத்தி மகிழ்வெய்துகிறேன். உண்மை விளக்கம் என்கின்ற நூலினூடாக சித்தாந்த அறிமுகம் செய்து வைத்த மகாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். தற்போது திருவருட்பயன் என்கின்ற நாம் கற்கின்ற நூலை ஆக்கித்தந்து நம்முடைய சித்தாந்த பயணத்தை தொடரச் செய்கின்ற உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை செய்து நமக்கு வழிகாட்டுகின்ற நம்முடைய ஆனந்தராஜனையா அவர்கள் திருவடிகளுக்கும், சைவப்பிரியார் சிவபாத சுந்தரனார் திருவடிகளுக்கும் நம் எல்லோருடைய வணக்கத்தையும் சமர்ப்பித்து இன்றைய வகுப்பினுள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். நாம் கற்கின்ற இரண்டாவது நூலாக இரண்டாவது சித்தாந்த நூலாக திருவருட்பயன் என்கின்ற இந்த நூல் அமைகிறது. சித்தாந்தம் கற்பவர்கள் இந்த வரிசையிலேதான் பெரும்பாலும் தம் தத்துவ நூல்களை கற்கிறார்கள். உண்மை விளக்கம் கற்று அதற்கு பிறகு திருவருட்பயன் கற்பதென்பது பெரும்பான்மையான வழக்கமாக இருக்கிறது. அந்த வழக்கத்தின் அடிப்படையிலே தில்லைவாழ் அந்தணர்களிலே ஒருவராகிய உமாவதி சிவாச்சாரியார் என்கின்ற அந்தன பெருமானுடைய ஆக்கமாக அமைகின்ற நூலான இந்த திருவருட்பயன் நூலை நாங்களும் கற்கத் தொடங்கியிருக்கிறோம். சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை நமக்கு செய்து அளித்தவர் உமாவதி சிவாச்சாரியார். இவர்களுடைய உபகரிப்பை பற்றியெல்லாம் தெரியாமல் தான் நாங்கள் இன்றைக்கு தமிழ் உலகமோ அல்லது நம்முடைய அறிவுலகமோ செழிப்பதற்கு காரணமாக இருக்கிறவர்களிலே பல பேர் பிராமணர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சிலருடைய அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையினருடைய சில பாதிப்புகளை வைத்துக்கொண்டு அத்தகைய பெரியோர்களை நாம் அவமதிக்கிற ஒரு மரபை நம்முடைய தமிழ் உலகத்திலே சில பேர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது தவறென்பதற்கு உமாவதி சிவாச்சாரியாருடைய இந்த நூல்களும் சான்றாக இருக்கின்றன. நமது பாரதியாராகட்டும், உமாவதி சிவாச்சாரியாராகட்டும், அல்லது பரிமேலழகராகட்டும், தமிழுக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே மனதிலே ஒரு எண்ணமாக வந்ததால் சொல்லுகிறேன். கிரியா நிலையிலே நின்று ஞான நிலைக்கு உயர்ந்தவர், மறைஞான சம்பந்தருடைய சீடர், 8 நூல்களை செய்து நமக்கு நம் தமிழ் உலகத்துக்கும் சைவ உலகத்துக்கும் பெரும் தொண்டாற்றிய அந்த பெருமகனாருடைய நூலை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு உரை செய்து அவருடைய உரையாக நாம் படிப்பது சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் என்கின்ற யாழ்ப்பாணத்து அறிஞர். நல்ல சித்தாந்த அறிவு மிக்கவர், அனுபவம் மிக்கவர். அதனாலே அவர் நூலோடு நாங்கள் இதை காணுகிறோம். அதிலே இந்த திருவருட்பயன் என்கின்றது முதலிலே காப்பு செய்யலை அமைக்கிறார். நற்குஞ்சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற விநாயகப் பெருமானுடைய காப்பு செய்யுள் விநாயகனை அணுகினால் கல்வி கற்க வேண்டிய ஒரு பண்டமாக இருக்காது, அது தானே வந்து பொருந்தும் என்பதை முதற்பாடலிலே சொல்லி அதற்கு பிறகு சிவத்தினுடைய கடவுளினுடைய இயல்பு சொல்லுகிறார். அகர உயிர் போட அறிவாகி எங்கும் நிகரில்லை நிற்கும் நிறைந்து என்று அகரத்தோடு ஒப்பிட்டு அது மற்றைய எழுத்துக்களோடு பொருந்துகிற விதத்தை வைத்து இறைவனுக்கு ஓமை சொல்லி இறைவனுடைய இயல்பை விளக்குகிறார். அதற்கு பிறகு இரண்டாவது குறளாக இறைவன் தன்னுடைய நிலைமையை மண்ணுயிர்கள் அடையும்படியாக செய்கின்ற சக்தியோடு பின்னமில்லாமல் இருக்கிறான் என்ற செய்தியை பதிவாக்குகிறார். மூன்றாவது குறளிலே பெரியவற்றுக்கு பெரியவற்றை கடந்த பெரியவனாகவும் நுண்மையானவற்றின் உள் நிற்கின்ற நுண்மையானவனாகவும் பேர் அருளுடையவனாகவும் அடைதற்கு அருமையானவனாகவும் இருப்பவன் இறைவன் என்ற செய்தி சொல்லுகிறார். அதற்கு அடுத்த குறளிலே நான்காவது குறளிலே சிவத்தின் அருட்செயல்கள் என்று அவனால் செய்யப்படுகிற பஞ்சகிருத்திய ரகசியங்களை எடுத்துச் சொல்கிறார். ஆக்கி அவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்கின்றது அந்த குறள். சைவப்பெரியார் அந்த பஞ்சகிருத்தியங்கள் பற்றிய முழு விரிவான விளக்கத்தை நமக்கு தருகிறார். சூக்மம் தூளம் என்றும் பிரித்து பிறகு தூளத்தை நித்தியம் மகா பஞ்சகிருத்தியம் நித்திய பஞ்சகிருத்தியம் என்று பிரித்து அதன் விவரங்களை எல்லாம் சொல்கிறார். அதற்கு அடுத்ததான ஐந்தாவது குறளிலே இந்த அருட்செயல்களை அதாவது பஞ்சகிருத்தியங்கள் ஆகிய அருட்செயல்களை இறைவன் எந்தெந்த உடம்புகளை பெற்று செய்கிறான் என்கின்ற செய்தி பதிவாகிறது. அருவும் உருவும் அறிஞர்க்கறிவான் உருவும் உடையான் உடன் என்கின்றது அந்த அடுத்த ஐந்தாவது குறள். அருவமாகவும் உருவமாகவும் அந்த இரண்டையும் சேர்க்க வருகிற அருவுருவமாகவும் பிறகு அறிஞர்களுக்கு அவன் அவர்கள் அறிவிலே பொருந்திய அறிவுருவமாகவும் இறைவன் திகழ்வான் என்கின்ற செய்தி அடுத்த ஐந்தாவது குறளிலே சொல்லப்படுகிறது. ஆறாவது குறளிலே இந்த வடிவங்களை எல்லாம் இறைவன் எடுக்கிறான் என்ற செய்தியை வைத்து கொண்டு மாணவர்களுக்கு ஒரு ஐயம் நிகழ வாய்ப்பிருக்கிறது. நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த உடம்புகளை கொண்டு நாம் இந்த உடம்புகளை தர ஒரு இறைவன் வேண்டும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டோம். அப்படியானால் இறைவன் உருவங்கள் எடுக்கிறானே அவனுக்கு உருவங்களை கொடுப்பது யார் என்ற ஒரு கேள்வி பிறக்கும். அந்த கேள்வியை நிராகரித்து அவனுடைய உடம்புகளை அவனே அமைத்துக் கொள்கிறான். நம்முடைய உடம்பு போல மாயையால் நிகழ்கிற உடம்புகள் அல்ல அவை, அவை திருவருளால் நிகழ்கின்றவை. அதை அவனுக்கு கொடுக்க யாரும் தேவையில்லை, அவனே எடுத்துக்கொள்வதுதான் அது என்கின்ற விஷயத்தை விளங்கப்படுத்துகிறார். பல்லார் உயிரும் உயிர் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்களை என்கின்ற அந்த குறளை படித்தோம். அடுத்தது ஏழாவது குறளாக ஆனாய் அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடார் காணாத மண். இந்த இறைவன் தேவர்களுக்கு அறியவனாகவும் இவ்வுலகில் வாழுகிற உண்மையான அன்பர்களுக்கு எளியவனாகவும் இருக்கிறான் என்ற செய்தியை இந்த ஏழாவது குறளிலே அவர் நமக்கு சொல்லித்தந்தார். இன்றைக்கு எட்டாவது குறள், எட்டாவது குறள் இன்னும் படிக்க இல்லை தானே,
படிக்கல படிக்கல.
எட்டாவது குறளுக்குள்ளே இன்றைக்கு முறைப்படி நுழைகிறோம்.
காப்பு செய்யுள் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். திருவருட்பயன் குறள் எட்டு சிவபாத சுந்தரனார் ஐயாவின் உரை. தலைப்பு சிவத்தின் வியாபகம். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏக்கம் தங்கும் அவன் தானே தனி கொண்டு கொட்டும் முறை.
இந்த இடத்திலே கொஞ்சம் ஒரு செய்தி சொல்லுகிறேன். சைவசித்தாந்தம் படிக்கிற நமக்கு கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சொற்களினுடைய விளக்கங்கள் நம்முடைய மனதிலே ஆழ பதிந்திருக்க வேண்டும். அதிலே ஒன்று இந்த வியாபகம் என்ற விடயம். வியாபித்தல் என்றால் எங்கும் பரவி நிற்றல். அது ஒவ்வொரு பொருளினுடைய வியாபகத்தன்மையும் வேறுபடுகிறது. நமக்கும் வியாபிக்கின்ற ஒரு சக்தி இருக்கிறது, நம் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் வியாபித்தல் சக்தி இருக்கும். ஆனால் அது வேறுபட்ட சக்திகளாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை என்பது இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தன்மை. மற்றவர்களுக்கு அவரவர் புத்திக்கேற்ப அறிவுக்கேற்ப வினைக்கேற்ப அவரவருடைய வியாபகம் சிறிய சிறிய அளவிலே இருக்கும். ஆனால் முற்றுமுழுதான வியாபகம் என்றால் பரவி கிடக்கிறதான தன்மை இறைவனுக்கு மட்டும், பிரபஞ்சம் பூராகவும் அவன் பரவி கிடக்கிறதை தான் இந்த வியாபகம் என்ற சொல் பயன்படுத்துகிறது. அந்த வியாபகம் என்ற சொல்லை நல்லாக நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். ஆன்மா முத்தியடைகிற நிலையிலே ஆன்மாவும் அந்த வியாபகத்தை பெறும் என்பதுதான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற விடயம். அதை மனதிலே வைத்துக் கொண்டு மேலே படியுங்கள்.
எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி. கொண்டு கூட்டும் உரை. அவன் எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் தானே தனி. பதவுரை. அவன் சிவபெருமான். எங்கும் எல்லா உலகங்களிலும் எவையும் எல்லா உயிர்களிலும் எரியுரு நீர் போல் சூடு பொருந்திய நீர் போல ஏகம் தங்கும் வேறர நிற்பர் தானே. அதாவது அவைகளோடு சேர்ந்து நின்றும் அவற்றின் தன்மை சாராமல் தனி அவற்றை கடந்து நிற்பர்.
உடையாக இந்த பொருளை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீரிலே சூடு கலந்து நிற்கும், அது உங்களுக்கு தெரியும். நீரிலே சன்னீரை சூட வைத்தால் சூடு கலந்து நிற்கும். அந்த கலத்தல் தன்மை என்பது அதை எப்படி சொல்வதென்றால், இரண்டு பொருள் இருக்கும் ஆனால் ஒரு பொருளாக தோற்றும். இப்போ தண்ணீரை வெந்நீராக்கி விட்டோமானால் அதிலே வெம்மை என்ற ஒன்றும் தண்ணீர் என்கின்ற ஒன்றும் இருக்கிறது. அந்த இரண்டினுடைய தன்மையையும் ஒரு பொருளாக கொண்டு இருக்கும். அதுபோலத்தான் இறைவன் இந்த உலக உயிர்களோடு கலப்பதற்கு அந்த உவமையை எடுக்கிறார். அந்த உவமை கொண்டு பல உண்மைகளை கீழே எடுத்து காட்டப் போகிறார். வெந்நீரிலே வெம்மை, தண்ணீரிலே வெம்மை கலந்திருப்பது போல இறைவன் இந்த உலகங்கனும் உயிரங்கனும் கலந்திருக்கிறான் என்கின்றது செய்தி. அப்படியானால் அவனுடைய அப்படி கலப்பதனாலே இறைவனுடைய தன்மை குன்றி விடுமா என்றால் குன்றாது. அவன் தனியனாகவும் நிற்பான். அதைத்தான் சொல்ல தானே தனி என்கிறான். தானே என்கின்ற பொழுது அவன் தன்னை தனித்தும் இருப்பான், இவற்றோடு கலந்தும் இருப்பான் என்ற செய்தி இந்த குறளிலே சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு தரம் பதவுரை படிக்கிறோம்.
அவன் சிவபெருமான் எங்கும்
அந்த சுட்டு, அவன் இவன் உவன் என்று சுட்டு மூன்றாக வரும். தமிழ்நாட்டிலே உவன் என்ற சுட்டு இல்லை. இலக்கண நூல்கள் சுட்டு பொருளை சுரிப்பதற்கு மூன்று அச்சரங்களை பயன்படுத்துகின்றன. அவன் அ இ உ இந்த மூன்றையும் வைத்து சுட்டலாம். அது இது உது. இந்த உது என்ற பிரயோகம் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இப்பொழுது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே சாதாரண பேச்சு வழக்கிலேயே இந்த உகரச் சுட்டை பயன்படுத்துவார்கள். எதா எங்கே போகிற உதால போறியோ என்று கேட்பார்கள். என்றால் அந்த இந்த பாதை என்பதை சுட்டுவதற்கு அது அதனாலே போகிறாயா, இதனாலே போகிறாயா, உதனாலே போகிறாய் என்பதை உதாலே போகிறாயா என்று சொல்லுகிற முறைமை ஒன்று இருக்கிறது. இந்த சுட்டெழுத்துக்களை வைத்துக் கொண்டு தன்மை படற்கை முன்னிலை என்பதையும் காட்டுகிறார்கள் இலக்கணக்காரர்கள். அதிலே அது என்பது படற்கையை குறிக்கும், இது என்பது முன்னிலை தன்மையை குறிக்கும், உது என்பது முன்னிலையை குறிக்கும் என்று மூன்று. உங்களுக்கு தெரியும் இந்த தன்மை முன்னிலை படற்கை என்று மூன்று விஷயங்களை நம் இலக்கணங்கள் பேசுகின்றன. தன்மை என்றால் எனக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிறான் என்பதை சொல்வது தன்மை. மிக தூரத்திலே இருக்கிறான் என்பதை சொல்வது படற்கை. மிக தூரத்திலே ஒரு பொருள் இருந்தால் அதை சொல்கிற பொழுது அது படற்கை பொருள் என்று சொல்வார்கள். ரொம்ப கிட்டடியிலே இருந்தால் தன்மை பொருள். ரொம்ப தூரவும் இல்லை, கிட்டவும் இல்லை, சற்று முன்னாலே இருக்கிறான் என்றால் அது முன்னிலை பொருள் என்று பிரித்துக் கொள்வார்கள். தன்மை முன்னிலை படற்கை என்று பிரிப்பார்கள். இந்த மூன்றுக்கும் இந்த மூன்று சுட்டையும் பயன்படுத்த வேண்டும் என்பது மரபு. அதனாலே ஞானசம்பந்தருடைய முதல் தேவாரம் யார் உனக்கு பால் தந்தது என்று தந்தையார் மிரட்டி தடியெடுத்து மிரட்டி கேட்க இவன் முதல் பாடல் பாடுகிறார். அது உங்களுக்கு தெரிந்ததுதான். தோடுடைய செவியன் விடையேறியோர் பூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். எல்லா அடையாளங்களையும் அந்த 3 வயது பிள்ளை பேசுகிறது. உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம். இந்த தேவரத்தை பல பேர் பெரிதாக பிழையாகவும் பாடுவார்கள். பீடுடைய பெருமான் உனை பணிந்து என்று பாடுவார்கள். முனை பணிந்து என்று அந்த பாடலை சொல்ல வேணும். பீடுடைய பெருமான் முனை நாட்பணிந்து என்றால் அது அந்த அவர் பாடிய தளம் பிரம்மபுரம். அந்த பிரம்மபுரத்துக்கு ஏன் பிரம்மபுரம் என்று பெயர் வந்தது என்றால் பிரம்மன் சிவனை பணிந்து அவனுக்கு சிவபெருமான் அருள் செய்த கோயில் என்றபடியால் அதற்கு பிரம்மபுரம் என்று பெயர். அதை அந்த பாடலே சொல்லுகிறார். பீடுடைய பிரம்மா தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான். அதுதான் பிரம்மன். ஏடுடைய என்றால் இதழ்களையுடைய மலர் தாமரை. ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து, உனை நான் பணிந்து என்று சில பேர் படித்து விடுகிறார்கள். முனை நாட்பணிந்து என்றால் என்ன அர்த்தம் என்றால் முன்னை நாளிலே பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்கிறார். அவன் என்றால் படற்கை, இவன் என்றால் தன்மை, உவன் என்றால் முன்னிலை. அப்ப என்னதென்றால் சிவபெருமான் சம்பந்தருக்கு ரொம்ப பக்கத்துல தெரிகிறார் என்று அர்த்தம் என்று இந்த பாடலுக்கு நயம் சொல்கிறவர் சொல்வார். பெம்மான் இவனன்றே என்றால் இந்த நமக்கு பக்கத்தில் இருக்கிறாள் என்பது போல சொல்வது. இந்த சுட்டுக்களை தமிழிலே பயன்படுத்துகிறார்கள். இங்கேயும் இதை ஏன் சொல்ல தொடங்கினேன் படியுங்க. நீங்க
அவன் சிவபெருமான் இந்த இடத்துல சொன்னீங்க.
அவன் என்ற சொல் சிவனை குறிக்கிறது என்று அந்த சொல்லுக்கு சிவனை வரைவிக்கிறார். படற்கையிலேயே வைத்துதான் வரைவித்து இங்கே சொல்லுகிறார்.
அவன் சிவபெருமான் எங்கும் எல்லா உலகங்களிலும் எவையும் எல்லா உயிர்களிலும்
ரெண்டு சொற்கள் போடப்பட்டிருக்கிறது. எங்கும் எவையும், அதிலே எங்கும் என்பது எல்லா பிரபஞ்சங்களையும் குறிக்கிறது, எவையும் என்பது எல்லா உயிர்களையும் குறிக்கிறது என்று உரை எழுதுகிறார்.
எரி உரு நீர் போல் சூடு பொருந்திய நீர் போல ஏக்கம் தங்கும் வேறர நிற்பர்
தானே. இந்த உலகத்தோடும் உலக உயிரோடும் கலந்து நிற்பான் என்றால் தண்ணீரிலே கலந்த சூடு போல அது இன்ன இடத்திலேதான் இருக்கும் என்றில்லை, எல்லா இடத்திலும் பரவி கலந்திருக்கும். அதுபோல இறைவனும் இந்த உலகத்தோடு எப்படி கலந்திருப்பான் என்றால் எல்லா பிரபஞ்சங்களிலும் எல்லா உயிரிலும் விரவி கலந்திருப்பான். எல்லாவற்றிலும் அவனுடைய கலப்பு நிச்சயமானதாகவும் பரவியதாகவும் இருக்கும்.
எரிவுரு நீர் போல் சூடு பொருந்திய நீர் போல ஏக்கம் தங்கும் வேறர நிற்பர் தானே. அதாவது அவைகளோடு சேர்ந்து நின்றும் அவற்றின் தன்மை சாராமல் தனி அவற்றை கடந்து நிற்பர்.
அவற்றோடு கலந்து நிற்பதிலே எந்த குறையும் இருக்காது, முற்று முழுதாக கலந்து நிற்பான். அதே நேரத்திலே அவன் தான் தனியாகவும் நிற்பான். தானே தனி, இது இறைவனுடைய தனித்தன்மை. உயிர்களோடு கலந்து நிற்கிறான் என்பதற்காக உயிர்த்தன்மை பெற்றுவிட மாட்டான், ஆன்மாக்களுடைய தன்மை பெற்றுவிட மாட்டான். அவற்றை ஈழேற்றும் பொருட்டு கலந்து நிற்கிறான். அதே நேரத்திலே கலந்து நிற்பதிலே குறையும் இருக்காது, அவன் பிரிந்து நிற்கின்ற தன்மையில் குறையும் இருக்காது என்பதை சுட்டுகிறார். தானே தனி.
உரை குறிப்பு: உலகங்களும் உயிர்களும் அவருடைய ஆணைப்படி நிற்பன, அவர் வேறொன்றின் ஆணைப்படி நில்லாத சுதந்திரர், ஆதலால் தானே என்றார்.
இந்த தானே என்ற சொல்லை ஏன் போடுவான்? எங்கும் அவையும் இடியூறு நீர் போல தங்கும் அவன் தனி என்று போட்டாலே போதும் தானே. தானே என்று ஏன் போடுவான் என்றால் அவனுடைய அந்த தனி தன்மையை சுட்டுவதற்காக போடுகிறார் என்கிறார்.
உலகங்களும் உயிர்களும் அவருடைய ஆணைப்படி நிற்பன, அவர் வேறொன்றின் ஆணைப்படி நில்லாத சுதந்திரர், ஆதலால் தானே என்றார்.
அந்த அந்த தன்மையை குறிப்பதற்காகத்தான் தானே. அவர் சுதந்திரராக இருப்பார், இன்னொன்றினுடைய இயக்கத்தில் இயங்குபவர் அல்ல என்பதை சுட்டுவதற்காக இந்த தானே என்ற சொல் போடப்பட்டிருக்கிறது என்று உரையாசிரியர் அந்த தானே என்ற சொல்லுக்கு ஒரு பொருளை வரைவித்து சொல்லுகிறார்.
நீரோடு சூடு நிற்றலால் நீரின் நிறைவு கெடாதது போல, பதியோடு பசு பாசங்கள் நிற்றல் பதியின் நிறைவை கெடுக்கத்தக்கதன்று.
நீரோடு சூடு கலந்தால் நீரனுடைய தன்மை கிடப்போவதில்லை, அது சூடு விரவி நிற்கும், நீர் முழுமை பெற்று நிற்கும். இது கலந்ததாலே அதிலே குறைவு வந்ததா என்றால் அப்படி குறைவு வந்திருக்காது. அதுபோலத்தான் இறைவன் இந்த பிரபஞ்சங்களிலே இருக்கிற உயிர்களோடு கலந்து நிற்பதாலே இறைவனுடைய தன்மைக்கு குறைவு வராது என்பதை சொல்லுகிறார்.
நீரோடு சூடு நிற்றலால் நீரின் நிறைவு கெடாதது போல, பதியோடு பசு பாசங்கள் நிற்றல் பதியின் நிறைவை கெடுக்கத்தக்கதன்று. கெடுக்கத்தக்கதன்று. இனி
ஒரு டம்ளர்லே தண்ணீரை நிரம்ப எடுக்கிறோம். அதற்குள்ளே ஏதாவது ஒரு ஒரு பிடி அரிசியை போட்டால் அந்த தண்ணீருடைய தன்மை குன்றும். என்றால் மற்ற பொருள் கலக்கிற பொழுது இதனுடைய அந்த டம்ளர் நிறைய தண்ணி இருக்கிறது. ஒரு பகுதியை போட்டவுடனே அதிலே ஒரு பகுதி குறைஞ்சுதான் இது நிறைவை உண்டாக்கும். ஆனால் இறைவன் இந்த உயிர்களோடு கலந்திருப்பதற்கு சொல்லப்படுகிற உவமை சூடு. தண்ணீர் என்ற பொருளுக்குள்ளே சூடு என்ற ஒன்றை போடுகிறோம், அதனாலே தண்ணீரினுடைய நிறைவு குன்றாது. அதுபோலத்தான் இறைவன், பதியாகிய இறைவன் பசுபாசங்களோடு கலந்து நிற்கிற பொழுது விரவி கலந்திருப்பான், ஆனால் தன் தன்மை குன்றாமல் கலந்திருப்பான் என்பதை இந்த குறள் மூலம் சொல்லுகிறான்.
இனி ஞாயிற்றின் ஒளிக்கு முன் மின்மினியின் ஒளி சூனியமாக, ஞாயிற்றின் ஒளி ஒன்றே விளங்குவது போல், பதிக்கு முன் பசுபாசங்கள் சூனியமாக பதி ஒன்றே பொருளாகும், ஆதலால் அவன் ஏகம் தங்கும் என்றார்.
அவன் ஏகம் தங்கும், தனித்து நிற்பான் என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், அப்படியானால் அந்த நேரத்திலே ஆணவம் அம்ம முதலிய மலங்கள் அவன் மலங்களும் உயிர்களும் அவனை விட்டு விலகி நிற்கிறதா என்றால் இல்லை. அது இல்லா எப்படி அவனோடு அவற்றோடு சேர்ந்திருந்தால் அவனை தனி தானே தனி என்று எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், சூரிய ஒளிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு மின்மினி பூச்சியினுடைய ஒளி இருந்தாலும் இல்லாமல் போவது போல, இந்த இறைக்கலப்பிலே இந்த உயிர்களும் மலங்களும் இறைவனோடு கலந்திருந்தாலும் அந்த பிரகாச எல்லைக்குள்ளே இவை தன்தன்மை கெட்டு நிற்கும் என்பதை விளங்கப்படுத்த அந்த உவமையை பயன்படுத்தி சொல்லுகிறார். திருப்பி படிங்க.
இனி ஞாயிற்றின் ஒளிக்கு முன் மின்மினியின் ஒளி சூனியமாக, ஞாயிற்றின் ஒளி ஒன்றே விளங்குவது போல, பதிக்கு முன் பசு பாசங்கள் சூனியமாக பதி ஒன்றே பொருளாகும், ஆதலால் அவன் ஏகம் தங்கும் என்றார். இதுக்கு ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காருங்க.
அவன் ஏகம் தங்கும் என்பதற்கு அர்த்தம் அவன் தனித்து தங்குவான். அப்படியானால் இவற்று இவை இல்லையா என்று கேட்டால் இவை இருக்கும். அப்படியானால் எப்படி தனித்து என்று சொல்லலாம் என்றால், சூரிய ஒளிக்கு முன் இருக்கக்கூடிய மின்மணி ஒளி இருந்தும் இல்லாமல் போவது போல இவையும் இறைக்கு முன்னாலே இருந்தும் இல்லாமல் போகும் என்று விளக்கம் சொல்லுகிறார்.
இங்க ஒரு மேற்கோள் கொடுக்கிறாருங்க அவரு. கடவுளை நினைக்கும் போது இவ்வுண்மை நிலவுமாயின், அவருடைய திருமுன்னிலையிலே உலகமும் எமது உடலும் நாமும் சூரியமாக அவற்றை பற்றிய சிந்தனைகள் ஒழிந்து அவரை மாத்திரம் சிந்தித்தல் நிகழும். அவரை சிந்தித்தலாவது அவரே பொருளாய் எங்கும் விளங்கலும், அவருடைய முகம்பொழி கருணையும் அழகுரு சிறுநகையும் உலப்பிலா ஆனந்தமான தேனினை சொரிதலும் உள்ளத்தை நிறைத்தலாம். கடவுளை நினைக்கும் போது இவ்வுண்மை நிலவுமாயின், அவருடைய திருமுன்னிலையிலே உலகமும் எமது உடலும் நாமும் சூரியமாக அவற்றை பற்றிய சிந்தனைகள் ஒழிந்து.
இந்த இடத்துல நிறுத்தி ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். வழிபாட்டு முறைமையினுடைய ஆழத்தை நமக்கு பெரியவர் சொல்லுகிறார். அதாவது நாங்கள் இன்றைக்கும் இறைவனை வழிபடுகிற பொழுது நாம் நாமாகவும் இறைவன் இறைவனாகவும் வைத்துக் கொண்டுதான் வழிபடுகிறோம். வழிபாட்டு நிலையிலே கூட முழு நேரமும் நம்மால் இறைவனோடு கலக்க முடிவதில்லை. வழிபாட்டு நிலையிலே கூட நம்மால் இறைவனோடு கலக்க முடிவதில்லை. கலக்கிறோம் என்றால் அதை எப்படி தெரிந்து கொள்வது? எங்காவது வழிபடுதலை தொடர்ந்து செய்து வருகிறதை வாழ்க்கையினுடைய ஒரு வழக்கமாக ஆக்கி கொண்டால், எப்போதாவது ஒரு நாள் வழிபாட்டிலே நாம் நம்மை மறந்து இறைவனை இவர் சொன்னது போல வழிபடுகிற ஒரு ஆற்றல் வரும். அது எப்போதாவது வரும். அப்படி வந்தால்தான் பிறகு அதை தொடர்ந்து பற்றுகிற விருப்பம் வரும். அதற்கு முதல் என்ன செய்ய வேண்டும்? வழிபாட்டை நிரந்தரமான நம் வாழ்க்கை உறுப்பாக மாற்ற வேண்டும். நாம் அது பல விஷயங்களை அப்படி மாற்றி வைத்திருக்கிறோம். இப்ப கையிலே வைத்திருக்கிற தொலைபேசியை எல்லாரும் வாழ்க்கை உறுப்பாக ஆக்கி கொண்டார்கள். எந்த நேரமும் அதை வைத்து தட்டி கொண்டு அதிலே வைத்து கேட்டுக்கொண்டு இருப்பதை பழக்கமாக்கி விட்டார்கள். அப்படி இறை வழிபாட்டை நாம் ஒரு பழக்கமாக்கவில்லை, நம் பிள்ளைகளுக்கு, நம் சைவ பிள்ளைகளுக்கு அல்லது நம் தமிழ்நாட்டிலே பிறந்த பிள்ளைகளுக்கு அதை நாம் ஒரு வழக்கமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். அது இது இது படிப்போடு படிப்பாக நாம் படிக்க வேண்டிய விஷயம். நான் பெரும்பாலும் பார்க்கிறேன், இப்போ இந்த தமிழர் சமயத்திலே ஈடுபடுகிற உங்களை போன்ற பல பேர் கூட பிள்ளைகளுக்கு நவீன உலகத்தை அறிமுகம் செய்ய வைக்க விரும்புகிறீர்களே தவிர உங்களுடைய குழந்தைகளுக்கேனும் நம்முடைய வழிபாடு, நம்முடைய முறைமை இவற்றை சொல்லிக் கொடுக்க ஒருவரும் விரும்புவதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒதுக்கிய நேரம் மிச்சம் இருந்தால் இறைவனுக்கும் ஒரு கொஞ்சம் போட நாங்கள் தயாராயிருக்கிறோம். அதிலேயே கன பல பேர் உடன்படுகிறார்கள் இல்லை. இதை நம்முடைய வாழ்க்கையினுடைய வழக்கமாக்க வேண்டும். அப்படி வழக்கமாக்கினால் தினம் தினம் வழிபாடு செய்து கொண்டு வர நல்ல சாத்வீக உச்சியிலே செய்கிற வழிபாடு எப்போதாவது ஒரு நாளைக்கு பூரணமான வழிபாடாக அமையும். அப்படி அமைந்தால் அந்த ருசி தெரியும். ருசி தெரிந்தால் அதை பற்றுவோம். ருசி தெரியாதவரை பற்ற போவதில்லை. நல்ல உயர்ந்த உணவை என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்திலே சாப்பிட்டு விட்டால், அது அபூர்வமாக கிடைக்கிறது என்று வையுங்கள், சாப்பிட்டு விட்டால் பிறகு அதை மனம் நாடிக்கொண்டே இருக்கும். தொடர்ந்து சாப்பிடாவிட்டால் எப்போ சாப்பிடுவோம் என்று அந்த சாப்பாட்டை நோக்கி ஏங்கி கொண்டிருப்போம்.